லௌடேட்டர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெற உள்ளன: மகிழ்வின் மந்திரம், திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை, திருத்தந்தையர் வரலாறு மற்றும் செய்திகள். மகிழ்வின் மந்திரம், ஏழை குடும்பங்களின் நிலை.
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்பின் மகிழ்வு என்ற திருத்தூது அறிவுரை மடலில் சமுதாயம், கலாச்சாரம், பொருளாதாரம், ஆன்மீகம் என்ற பல தளங்களில் குடும்பங்கள் சந்திக்கும் பல்வேறு உண்மை நிலைகளை, குறிப்பாக அவை எதிர்கொள்ளும் போராட்டங்களை இன்றைய குடும்பத்தின் உண்மை நிலை என்ற தலைப்பின் கீழ் வரிசைப்படுத்தியுள்ளார். இவற்றில் திருமணமாக இருவருக்கு பிறக்கும் குழந்தைகள், குடிபெயர்ந்து செல்லும் கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்படும் குடும்பங்கள், தனிப்பட்ட உதவிகள் தேவைப்படும் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள், குடும்பங்களில் உள்ள முதியோரின் நிலை என்ற நான்கு கருத்துக்களை பற்றி 45 முதல் 48 முடிய உள்ள 4 பத்திகள் வழியே அலசும் திருத்தந்தை 49வது பத்தியில் மிகவும் ஏழ்மை நிலையில் வாடும் குடும்பங்களின் நிலையை பற்றி இவ்வாறு கூறுகின்றார்.
மிகவும் ஏழ்மை நிலையிலும் போதிய வசதிகளின்றியும் வாழும் குடும்பங்கள் குறித்து எடுத்துரைக்க விரும்புகின்றேன். ஏழை குடும்பங்கள் சந்திக்கும் துயர்கள் எண்ணற்றவை. எடுத்துக்காட்டாக, கணவரின்றி வாழும் ஒரு தாய் தன் குழந்தையை வளர்த்தெடுக்கும் போது பல வேளைகளில் குழந்தையை தனியாக வீட்டில் விட்டுவிட்டு வேலைக்குச் செல்ல வேண்டியுள்ளது. இத்தகைய ஒரு சூழலில் அக்குழந்தை பல்வேறு வழிகளில் ஆபத்தையும் தன் வளர்ச்சிக்கான தடைகளையும் சந்திக்க நேர்கின்றது. இந்நேரங்களில் தாய் திருவை அவர்களை சில கோட்பாட்டு விதிகள் கொண்டு திருப்பிடாமல் அவர்களை புரிந்து கொண்டு ஒரு தாய்க்குரிய அக்கறையுடன் இறைவனின் கருணையை அவர்களுக்கு காட்ட வேண்டும். இற இரக்கத்தின் குணப்படுத்தும் சக்தியையும் நற்செய்தியின் ஒளியையும் வழங்குவதை விடுத்து அறிவுரைகள் வழங்குவதிலேயே முழு கவனம் செலுத்துவது என்பது நற்செய்தி மதிப்பீடுகளையே உயிரற்ற கற்களாக பயன்படுத்தி மற்றவர்களை நோக்கி எறிவதற்கு சமம். திருத்தந்தையின் மறை கல்வி உரை. இறை அன்பை நோக்கி அழைத்துச் செல்லும் இறை வேண்டல்.
இருவார இடைவெளிக்குப் பின் இந்த புதன்கிழமை மார்ச் 3 தன் நூலக அறையிலிருந்து மறைக்கல்வி உரையை வழங்கினார் திருத்தந்தை பிரான்சிஸ். கடந்த வாரம் தவக்கால ஆண்டு தியானத்தில் இருந்ததாலும், அதற்கு முந்தைய புதன்கிழமையன்று தவக்கால திருநீற்று புதன் திருப்பலியை நிறைவேற்றியதாலும் அந்த நாட்களில் இடம்பெற வேண்டியிருந்த திருத்தந்தையின் மறைக்கல்வி உரைகள் இடம்பெறவில்லை. மார்ச் 3 இப்புதன்கிழமையன்று தன் நூலக அறையிலிருந்து மறைக்கல்வி உரையை வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், மூவொரு கடவுளின் வாழ்வுக்குள்ளும் இறையன்பின் முடிவற்ற மறை உண்மைக்குள்ளும் நுழைய நமது இறைவேண்டல் எவ்வாறு உதவுகிறது என்பது குறித்து தன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்.
Nel nostro cammino di catechesi sulla preghiera, oggi e la prossima settimana vogliamo vedere come, grazie a Gesù Cristo, la preghiera ci spalanca alla Trinità, Padre, al Figlio e allo Spirito.
அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வேண்டல் குறித்த நம் தொடர் மறைக்கல்வி உரையில் இன்று மூவொரு கடவுளின் வாழ்வுக்குள்ளும் இறை அன்பின் முடிவற்ற மறை உண்மைக்குள்ளும் எவ்வாறு நம் இறை வேண்டல் நம்மை வழிநடத்திச் செல்கின்றது என்பது குறித்து நோக்குவோம். இந்த அகில முழுமைக்கும் ஆதாரமாகவும் மகிழ்வாகவும் இறையன்பே உள்ளது. இறைவனின் முடிவற்ற அன்பை நமக்கு காண்பிக்க நம்மை போல் மனிதனாக உருவெடுத்த இயேசுவும் இதே பாதையை நமக்கு வெளிப்படுத்தினார். தன் பாஸ்கா மறையுண்மை வழியாக வானகத்தின் கதவுகளை திறந்த இயேசு, தூய ஆவியாரின் கொடைகள் வழியாக இறை தந்தையுடன் குழந்தைகளுக்குரிய உறவில் நமக்கு பங்களித்தார். இறைவன் வழங்கும் இவ்வளவு பெரிய கொடைக்கு நாம் தகுதியற்றவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக இயேசுவின் சீடர்கள் உரைத்தது போல், ஆண்டவரே, இறைவனிடம் வேண்ட எங்களுக்கு கற்றுக்கொடும் என இயேசுவை நோக்கி கேட்போம். நாம் இறைவேண்டலில் பயன்படுத்த வேண்டிய வார்த்தைகளை மட்டும் இயேசு நமக்கு கற்றுத்தரவில்லை, மாறாக தன்னை விட்டு விலகிப்போன குழந்தைகளையும் காணாமல் போன ஆடுகளையும் தேடி வரும் இறை தந்தையின் அளவிட முடியாத கருணையையும் நமக்கு காண்பிக்கின்றார். கிறிஸ்துவில் நாம் பெற்றுள்ள உயரிய அழைப்பு குறித்த உணர்வை நம்மில் தட்டி எழுப்பவும் தந்தை மகன் தூய ஆவியாரின் அன்புறவின் ஒன்றிப்பை நோக்கி நாம் ஈர்க்கப்படவும் நம் இறைவேண்டல் உதவுவதாக.
இவ்வாறு தன் புதன் மறைக்கல்வி உரையை வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மியான்மார் நாட்டிலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் துயரச் செய்திகள் குறித்து ஆழ்ந்த கவலையை வெளியிட்டு அடக்குமுறைகள் கைவிடப்பட்டு அரசியல் தீர்வுக்கான வழிமுறைகள் காணப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார்.
Tristi notizie di sanguinosi scontri con perdite di vite umane. Desidero richiamare l'attenzione delle autorità coinvolte perché il dialogo prevalga sulla
மேலும் நாளை மறுநாள், அதாவது இம்மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று ஈராக் நாட்டில் தான் திருத்தூது பயணம் மேற்கொள்ள உள்ளதை நினைவூட்டி அந்த பயணத்தின் வெற்றிக்காக அனைவரும் ஜெபிக்குமாறும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விண்ணப்பித்தார். இறுதியில் அனைவருக்கும் தன் அப்போஸ்தலிக்க ஆசீரை வழங்கினார்.
Domino hoviscum. Sit nomen Domini benedictum. Aeterium nostrum in nomine Domini. Benedicat vos omnipotens Deus, Pater et Filius et Spiritus Sanctus.
திருத்தந்தையர் வரலாறு முரண்பாடுகள் விலகும் காலம்.
ரோமை ராஜபூபனே நமோ நமோ, ரோமை ராஜபூபனே நமோ நமோ. திருச்சபையின்
திருத்தந்தை முதலாம் மார்ட்டின் அவர்கள் பேரரசரால் சிறைபிடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நாடு கடத்தப்பட்டு உயிரிழந்தது குறித்து கடந்த 2 வாரங்களாக கண்டோம். 653ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் தேதி ரோம் நகரில் இருந்து எடுத்துச் செல்லப்பட்ட திருத்தந்தை முதலாம் மார்ட்டின் அவர்கள் வெளிநாட்டிலேயே 655ஆம் ஆண்டு செப்டம்பரில் உயிரிழந்தார். இந்த காலகட்டத்தில் முதல் ஓராண்டு 2 மாதங்கள் திரு அவை தலைமை பீடம் காலியாகவே இருந்தது. தலைமை அருள்பணியாளர், தலைமை திருத்தொண்டர் மற்றும் சில அதிகாரிகளின் உதவியுடனேயே நிர்வாகம் தொடர்ந்தது. 654ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் நாள், அதாவது திருத்தந்தை முதலாம் மார்ட்டின் அவர்கள் உயிரிழப்பதற்கு ஓராண்டிற்கு முன்னர் புதிய திருத்தந்தை ஒருவர் தேர்வு செய்யப்பட்டார். நாடு கடத்தப்பட்ட திருத்தந்தை தன் பணிகளை ஆற்ற அனுமதிக்கப்படாத நிலையில் புதிய திருத்தந்தை ஒருவரை தேர்வு செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயமாகியது. இவ்வாறு தேர்வு செய்யப்பட்டவரே திருத்தந்தை முதலாம் யூஜின்.
ரோம் நகரை சேர்ந்த இந்த புனித திருத்தந்தை பழகுவதற்கு எளிமையானவர், புனிதத்துவமும் நிறைந்தவர் மற்றும் தாராள மனதுடையவர் என்று வரலாற்று ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். 654ஆம் ஆண்டு தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அதை தெரிவிக்கவும் ஒப்புதல் பெறவும் என பிரதிநிதிகள் குழு ஒன்றை கான்ஸ்டாந்தினோப்பிள் பேரரசருக்கு அனுப்பி வைத்தார் திருத்தந்தை முதலாம் யூஜின். அங்கு சென்று திரும்பிய குழு கான்ஸ்டாந்தினோப்பிள் முதுபெரும் தந்தை பீட்டர் மற்றும் பேரரசர் கான்ஸ்டான்ஸிடமிருந்து 2 கடிதங்களை பெற்று திரும்பியது. அதாவது திருமறை படிப்பினைகளில் கான்ஸ்டாந்தினோப்பிள் திரு அவையின் வழிகாட்டுதலை ரோமைய திரு அவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அந்த கடிதங்களின் சாரம். குறிப்பிட்ட ஒரு நாளில் அந்த கடிதங்களை புனித மேரி மேஜர் பெருங்கோவிலில் அருள்பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் வாசித்து அளிக்கப்பட பொதுமக்கள் கொதித்து எழுந்தனர். கான்ஸ்டாந்தினோப்பிள் முதுபெரும் தந்தையின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று திருத்தந்தை முதலாம் யூஜின் அவர்கள் வாக்குறுதி அளிக்கும் வரை அவரை கோவிலை விட்டு வெளியேற விடமாட்டோம் என்று மக்கள் அறிவித்தனர். இதனால் கோபமுற்ற கான்ஸ்டாந்தினோப்பிள் வழிபாட்டு முறை அதிகாரிகள் முந்தைய திருத்தந்தை முதலாம் மார்ட்டினை கொடுமைப்படுத்தியது போல திருத்தந்தை முதலாம் யூஜின் அவர்களையும் கொடுமைப்படுத்த உள்ளதாக சூளுரைத்தனர். திருத்தந்தை முதலாம் யூஜின் தீயிலிட்டு வறுத்தெடுக்கப்படுவார் என்று அவர்கள் அறிவித்தனர். ஆனால் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லையே. இந்த பிரச்சினை நடந்து கொண்டிருக்கும் போதே படை திரட்டி வந்த இஸ்லாமியர்கள் 655ஆம் ஆண்டு பேரரசர் கான்ஸ்டான்ஸை ஒரு போரில் தோற்கடித்தனர். போரில் கவனம் செலுத்தியதால் திருத்தந்தையை பழிவாங்க முடியாமல் போய்விட்டது பேரரசருக்கு. திருத்தந்தை முதலாம் யூஜின் அவர்கள் 657ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி இறைப்பதம் அடைந்தபோது புனித பேதுரு பெருங்கோவிலில் அடக்கம் செய்யப்பட்டார். இவர் தன் பாப்பிரை பணிக்காலத்தில் உலகின் பல பகுதிகளைச் சேர்ந்த 21 ஆயர்களை திருநிலைப்படுத்தியதாக வரலாறு கூறுகின்றது.
அடுத்து வந்த திருத்தந்தை விதாலியன் அவர்கள் 657 ஆம் ஆண்டு முதல் 672 ஆம் ஆண்டு வரை திரு அவையை வழிநடத்திச் சென்றார். இவர் மிகவும் திறமையான நிர்வாகியாக செயல்பட்டார் என வரலாற்று நூல்களிலிருந்து அறிகின்றோம். பேரரசர் 2 கான்ஸ்டான்ஸுடனும் கான்ஸ்டாந்தினோபிள் முதுபெரும் தந்தையுடனும் நட்பு பாராட்ட விரும்பிய திருத்தந்தை விதாலியன் அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தியை இருவருக்குமே அனுப்பியதுடன் விரோத போக்குகளை கைவிடுமாறு அழைப்பு விடுத்தார். நட்பு பாராட்ட விரும்பிய பேரரசர் விலையுயர்ந்த ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட தங்க மேலட்டை கொண்ட நற்செய்தியின் கையெழுத்து பிரதிகளின் தொகுப்பு நூலை திருத்தந்தைக்கு பரிசாக அனுப்பி வைத்தார். அதேவேளை கான்ஸ்டாந்தினோபிள் முதுபெரும் தந்தைக்கும் திருத்தந்தைக்கும் இடையே ஓரளவு ஏற்புடமையும் இடம்பெற்றது. கான்ஸ்டாந்தினோபிள் திரு அவையின் அன்றைய வரலாற்றில் 638 ஆம் ஆண்டிற்கு பின்வந்த 5 திருத்தந்தையர்களின் பெயர்கள் இடம்பெற்றிருக்காது. ஏனெனில் திரு அவை படிப்பினைகளை போதித்ததில் 2 திரு அவைகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதால் திருத்தந்தையர்கள் செவாரினியூஸ், 4ஆம் ஜான், தியோதோர், 1ஆம் மார்டின், 1ஆம் யூஜின் ஆகியோர் திரு அவை தலைவர்களாக கான்ஸ்டாந்தினோபிள் திரு அவை ஏட்டில் ஏற்கப்படவில்லை. ஆனால் கான்ஸ்டாந்தினோபிள் பேரரசருடனும் தல திரு அவையுடனும் இணக்கமாக செல்ல விரும்பிய திருத்தந்தை விதாலியன் அவர்கள் பெயர் இடம்பெற்றுள்ளது.
அது மட்டுமல்ல, பேரரசர் 2ஆம் கான்ஸ்டான்ஸ் ரோம் நகருக்கு வந்தபோது திருத்தந்தை விதாலியன் அவர்கள் 6ஆம் மைல்கல் தூரம் வரை தன் பரிவாரங்களோடு சென்று பேரரசரை புனித பேதுரு பெருங்கோவிலுக்கு அழைத்து வந்தார். ஞாயிறு திருப்பலியில் தன் அரசவை அங்கத்தினர்களோடு கலந்து கொண்ட பேரரசர் திருத்தந்தைக்கு தங்கத்திலான பாலியம் ஒன்றையும் பரிசளித்தார். திருத்தந்தையோடு விருந்திலும் கலந்து கொண்டார் பேரரசர். இங்கிருந்து சிசிலி தீவு சென்ற பேரரசர் அங்கு புரட்சி செய்த மக்களை மிக கொடூரமாக அடக்கி ஆள முயன்றதாகவும் 668 ஆம் ஆண்டு சிராக்கியூஸில் அவர் கொல்லப்பட்டதாகவும் வரலாறு கூறுகின்றது. பேரரசர் 2ஆம் கான்ஸ்டான்ஸின் மறைவுக்குப் பின் ஆட்சியை கைப்பற்றுவதில் போட்டி நிலவியது. ஆனால் திருத்தந்தை விதாலியன் அவர்கள் இளவரசர் 4ஆம் கான்ஸ்டன்டைன் என்பவருக்கு ஆதரவு அளித்து அவரை பேரரசராக முடிசூட்ட உதவினார்.
திருத்தந்தை விதாலியன் அவர்கள் இங்கிலாந்து திரு அவையின் வளர்ச்சியிலும் மிகுந்த ஆர்வம் காட்டினார். இவர் காலத்தில் இங்கிலாந்து திரு அவைக்கும் ஏனைய பகுதிகளின் திரு அவைகளுக்கும் இடையே திருவிழா கொண்டாட்டங்கள் குறித்த கால அட்டவணையில் மிக நெருங்கிய உடன்பாடு காணப்பட்டது. அதேவேளை இத்தாலியின் ரவென்னா பேராயருக்கும் திருத்தந்தைக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டது. தனி சுதந்திரத்துடன் செயல்பட்டு வந்த ரவென்னா திரு அவையை ரோமை திரு அவையின் கீழ் கொணர ஆணையிட்டார் திருத்தந்தை விதாலியன். அதை மறுத்த ரவென்னா பேராயர் மௌரூஸ் அவர்கள் திரு அவையிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டார். இதனால் ரவென்னா திரு அவை ரோமைய தலைமை பீடத்திலிருந்து பிரிந்ததாக 682 ஆம் ஆண்டு வரை செயல்பட்டு வந்தது. திருத்தந்தை விதாலியன் அவர்களின் ஆதரவுடன் பதவிக்கு வந்த பேரரசர் 4ஆம் கான்ஸ்டன்டைன் தான் பிற்காலத்தில் ரவென்னா தல திரு அவையை ரோமின் கீழ் கொண்டு வந்தார்.
5 ஆண்டுகள் திரு அவையை வழிநடத்திய புனித விதாலியன் அவர்கள் 672 ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி உயிரிழந்தபோது அவரது உடல் புனித பேதுரு பெருங்கோவிலில் அடக்கம் செய்யப்பட்டது.
இறைவன் வாழும் கோயில் எங்கள் குடும்பமாகணும், உறவு சூழும் குடும்பம் இங்கு உதயமாகணும். இறைவன் வாழும் கோயில் எங்கள் குடும்பமாகணும், உறவு சூழும் குடும்பம் இங்கு உதயமாகணும். உண்மை நெறி உயிரினிலே கலக்கணும், உயிர்களெல்லாம் அன்பினிலே நிலைக்கணும்.
முரண்பாடுகள் விலகும் காலம் என்ற தலைப்பில் திருத்தந்தையர் வரலாறு நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள்.
இறைவனுக்கு விருப்பமானால் நாளை மறுநாள் வெள்ளியன்று நான் ஈராக் நாட்டிற்கு ஒரு திருப்பயணியாக 3 நாட்கள் செல்கிறேன். இந்த பயணம் நல்ல முறையில் நடந்து தகுந்த பலன்களை வழங்க இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மார்ச் 3 இப்புதன் என்று கூறினார். தன் நூலக அறையிலிருந்து புதன் மறைக்கல்வி உரையை வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அந்த உரையின் இறுதியில் தன் ஈராக் திருத்தூது பயணத்தை பற்றி குறிப்பிட்டு பேசுகையில், துவக்கத்தில் ஆபிரகாம் வாழ்ந்த நாட்டில் வேரூன்றி வளர்ந்துள்ள திரு அவையின் மக்களை தான் சந்திக்க செல்வதாக கூறினார். மிக நீண்ட காலமாக துன்பங்களை தாங்கி கிறிஸ்துவ மறையின் சாட்சிகளாக வாழ்ந்து வரும் ஈராக் மக்களை சந்திப்பதை ஒரு அரிய வாய்ப்பாக தான் கருதுவதாக திருத்தந்தை குறிப்பிட்டார். ஏற்கனவே திருத்தந்தை புனித இரண்டாம் யோவான் பவுல் அவர்கள் அந்த நாட்டிற்கு செல்ல திட்டமிட்டு அந்த பயணம் இறுதி நேரத்தில் நிறுத்தப்பட்டது என்பதை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அந்த நாட்டு மக்களை இரண்டு முறை ஏமாற்றம் அடைய செய்வது சரியல்ல என்று கூறினார். 2000 கத்தோலிக்க திருஅவையில் பெரும் யூபிலி ஆண்டு சிறப்பிக்கப்படுவதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னதாக திருத்தந்தை புனித இரண்டாம் யோவான் பவுல் அவர்கள் ஈராக் நாட்டிற்கு செல்ல விளைந்தார். இறுதி நேரத்தில் அவரது பயணம் நிறுத்தப்பட்டது.
பிப்ரவரி 28 கடந்த ஞாயிறன்று மியான்மர் நாட்டில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது ராணுவம் மேற்கொண்ட கடுமையான அடக்குமுறைகளை அடுத்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அந்நாட்டின் அமைதிக்காக மார்ச் 3 இப்புதனன்று வழங்கிய மறைக்கல்வி உரையின் இறுதியில் மீண்டும் ஒருமுறை விண்ணப்பம் செய்தார். பிப்ரவரி 1 முதல் ராணுவ ஆட்சியின் கீழ் வலுக்கட்டாயமாக கொணரப்பட்டிருக்கும் மியான்மர் நாட்டு மக்களுடன் ஒருமைப்பாட்டை அறிவிப்பதாகவும் நாட்டை ஆள்வோர் பொதுநலனை கருத்தில் கொண்டு செயல்படுமாறு அழைப்பு விடுப்பதாகவும் பிப்ரவரி 7 ஞாயிறன்று நண்பகல் 3 ஜவுரைக்கு பின் விண்ணப்பம் ஒன்றை ஏற்கனவே திருத்தந்தை வெளியிட்டிருந்தார். தற்போது அந்நாட்டில் தொடர்ந்து 1 காலமாக நடைபெற்று வரும் போராட்டங்களையும் அவற்றை அடக்க ராணுவம் பயன்படுத்தும் கடுமையான அடக்குமுறைகளையும் கருத்தில் கொண்டு திருத்தந்தை இப்புதனன்று மீண்டும் ஒரு விண்ணப்பத்தை முன்வைத்துள்ளார். மியான்மர் நாட்டில் வாழும் இளையோர் தங்கள் நாட்டில் உரையாடலுக்கு வாய்ப்பு உண்டு என்பதையும் வெறுப்பும் அநீதிகளும் இல்லாத ஓர் எதிர்காலம் தங்களுக்கு உண்டு என்பதையும் உணர்வதற்கு வழி செய்யப்பட வேண்டும் என்று திருத்தந்தை தன் விண்ணப்பத்தில் குறிப்பிட்டார்.
ஒப்புரவு அருள் அடையாளத்தில் பரிவும் அன்பும் கொண்ட கடவுளை நாம் சந்திக்கின்றோம் என்பதையும் இந்த அருள் அடையாளத்தால் நாம் மகிழ்வடைகிறோம் என்பதையும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மார்ச் 1 இறைவேண்டல் கருத்தில் வலியுறுத்தி கூறியுள்ளார். ஒவ்வொரு மாதமும் திருத்தந்தையின் இறைவேண்டல் கருத்துக்களை வெளியிட்டு வரும் இறைவேண்டல் திருத்தூது பணிக்குழு மார்ச் 2 இச்செவ்வாய் மாலையில் த போப் வீடியோ காணொளி வழியே திருத்தந்தையின் மார்ச் 1 இறைவேண்டல் கருத்தை வெளியிட்டுள்ளது. மன்னிப்பையும் கடவுளின் அளவற்ற இரக்கத்தையும் ஒப்புரவு அருள் அடையாளத்தில் இன்னும் ஆழமாக உணர்வதற்கும் மக்களை வதைப்போராக இல்லாமல் பரிவுள்ளம் கொண்ட அருள் பணியாளர்களை இறைவன் தன் திரு அவைக்கு வழங்கவும் நாம் ஜெபிப்போம் என்ற கருத்தை மார்ச் 1 இறைவேண்டல் கருத்தாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்டுள்ளார். கடவுளின் இதயத்தில் நம் தவறுகளுக்கு முன்னதாக நாம் இடம்பெறுகிறோம் என்பதையும் இந்த அருள் அடையாளத்தில் நாம் தீர்ப்பு வழங்கும் ஒரு நீதிபதிக்கு முன்பாக நிற்பதில்லை, மாறாக நம்மை வரவேற்று மன்னிக்கும் ஒரு தந்தையை சந்திக்கச் செல்கிறோம் என்பதையும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த மார்ச் 1 இறைவேண்டல் கருத்தில் குறிப்பிட்டுள்ளார்.
மார்ச் 5 வருகிற வெள்ளி முதல் 8 திங்கள் முடிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஈராக் நாட்டில் மேற்கொள்ளும் திருத்தூது பயணத்தை குறித்து திருப்பிடச் செயலர் கர்னால் பியத்ரோ பரோலின் அவர்கள் வத்திக்கான் செய்திக்கு நேர்காணல் ஒன்றை வழங்கியதோடு ஒரு குறுகிய காணொலி செய்தியையும் வெளியிட்டுள்ளார். கோவிட் 19 பெருந்தொற்று உலகெங்கும் பரவியதைத் தொடர்ந்து திருத்தந்தையின் வெளிநாட்டு பயணங்கள் கடந்த 15 நடைபெறவில்லை என்பதை இந்த நேர்காணலின் துவக்கத்தில் கூறியுள்ள கர்னால் பரோலின் அவர்கள் ஈராக் நாட்டிற்கு திருத்தந்தை ஒருவர் செல்வது வரலாற்றில் இதுவே முதல் முறை என்பதையும் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு பிரச்சினைகளால் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை பெருமளவு குறைந்து வரும் ஈராக் நாட்டிற்கு திருத்தந்தை செல்வது அந்நாட்டின் மீது கத்தோலிக்க திரு அவை கொண்டுள்ள அக்கறையை காட்டுவது இந்த பயணத்தின் ஒரு முக்கிய நோக்கம் என்று கர்னால் பரோலின் அவர்கள் சுட்டிக்காட்டினார்.
மியான்மர் நாட்டில் மீண்டும் மக்களாட்சி நிறுவப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள 32 ஆயர்பேரவைகளின் நீதி அமைதி பணிக்குழுக்கள் இணைந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளன. பிப்ரவரி 1 மியான்மர் நாட்டில் அந்நாட்டு ராணுவம் ஆட்சியிலிருந்த ஆங்சான் சூசி உட்பட பல தலைவர்களை கைது செய்ததோடு அந்த நாட்டில் ராணுவ ஆட்சியை அமல்படுத்தியது. பிப்ரவரி 1 முழுவதும் அந்த நாட்டில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் போராட்டங்களின் உச்சக்கட்டமாக பிப்ரவரி 28 கடந்த ஞாயிறன்று ராணுவம் மற்றும் காவல்துறையினர் மேற்கொண்ட கடினமான அடக்குமுறையால் குறைந்தது 18 போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டதை அடுத்து ஐநா அவையின் மனித உரிமைகள் அமைப்பு தன் வன்மையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. வன்முறையை களைந்து உரையாடலை மேற்கொள்ள வேண்டும் என்று மியான்மர் ஆயர்கள் தங்கள் நாட்டு ராணுவத்திற்கு விடுத்துள்ள விண்ணப்பத்தோடு தாங்களும் இணைவதாக கூறியுள்ள ஐரோப்பிய ஆயர் பேரவைகளின் நீதி அமைதி பணிக்குழுக்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அனைத்து அரசியல் கைதிகளும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளன.
இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.